மறுபடியும் உங்க எல்லாருக்குமே காலை வணக்கம். இப்ப மிகவும் பொறுமையாகவும் கவனத்தோடும் இதுவரை 15 வாரங்கள் இந்த மனம் திரும்புதல் பற்றிய விரிவுரைகளை எல்லாம் நீங்க கேட்டு வந்திருக்கிறீங்க. அதாவது தாமஸ் வாட்சன் ஒரு எழுதிய அந்த நூலிலே மனம் திரும்புதல் என்ற தலைப்பை கொண்டு எழுதிய அந்த நூலை அடிப்படையாக வைத்து இதுவரையும் இத்தனை வாரங்களா இதை நம்ம பார்த்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு 16வது கடைசி பாடமாக இருக்க போகிறது. கடந்த 6 வாரங்களுக்கு வாட்சன் மனம் திரும்புதலிலே காணப்படுகின்ற 6 மூலப்பொருள்கள் யாவை என்பதை விரிவாக விளக்கியிருந்தார். அதையும் நம்ம இன்னும் விரிவாக பார்த்து வந்திருக்கிறோம். அந்த மனம் திரும்புதலில் காணப்படுகின்ற 6 மூலப்பொருள்களை விளக்குகின்ற அந்த 2 அதிகாரங்கள் தான் அவருடைய நூலின் மைய பகுதி என்று சொல்ல வேண்டும். அதாவது மனுஷனுடைய சரீரத்தில் மைய பகுதியாக இருதயம் இருப்பது போல வாட்சனின் நூலின் இருதயம் இந்த பகுதி தான். அதுவும் இந்த பகுதியை வாசிப்பவர்கள் அல்லது இந்த விரிவுரையை கேட்கிறவர்கள் உடைய இருதயத்தை அசைக்கின்ற ஒரு பகுதியாகவும் இதுவே இருக்கிறது. ஒரு ஆவிக்குரிய தாழ்மை இல்லாத மனிதர்களால் இந்த பகுதியை ஆவிக்குரிய விதத்தில் வாசித்து பயனடைய முடியாது. இதற்கு பிறகு வருகின்ற அதிகாரங்களில் வாட்சன் மனம் திரும்புதலை வலியுறுத்தி மனிதன் ஏன் மனம் திரும்ப வேண்டும் என்பதையும் மனம் திரும்புவதற்கு முட்டுக்கட்டையாக இருக்கின்ற காரணிகள் யாவை என்பதையும் பல்வேறு கோணங்களில் விளக்கி மனிதனை உடனடியாக மனம் திரும்பும்படியாக அறைகூவல் இடுகிறார். அதை செய்கிற பொழுது அவர் மறுபடியும் ஏற்கனவே விளக்கியிருக்கின்ற உண்மைகளை மீண்டும் மீண்டும் பல்வேறு விதங்களில் சுட்டிக்காட்டுவதை பார்க்கிறோம். பியூரிட்டன் பெரியவர்கள் 17வது நூற்றாண்டில் அந்த சிறப்பு வாய்ந்த பியூரிட்டன் பிரசங்கிகள் போதகர்கள் மனித இருதயத்தோடு போராடி பிரசங்கம் செய்திருக்கிறார்கள். அதை பத்தி நான் முன்பே விளக்கி இருக்கிறேன். மனித இருதயத்தை போல கொடுமையானது வேறு எதுவுமே இல்லை. அதுதான் அவர்களுடைய தீர்க்கமான முடிவு. அது மகா கேடுள்ளதாகவும் ஏமாற்றுகிற தன்மை வாய்ந்ததாகவும் இருப்பதால் அதன் மீது வேத வசனங்களின் மூலம் பல்வேறு விதங்களில் பல்வேறு கோணங்களில் இருந்து தாக்குதல் நடத்தி மனம் திரும்புதலின் அவசியத்தை உணர வைக்கின்ற முயற்சியில் பியூரிட்டன்கள் ஈடுபட்டார்கள். ஒரு போர்படை ஒரு நாட்டை பிடிப்பதற்கு பல வகையான யுத்த தந்திரங்களையும் போர்க்கருவிகளையும் பயன்படுத்தி பல கோணங்களில் இருந்து பல பகுதிகளில் இருந்து தாக்கி அதை கைப்பற்ற முயலுமோ அதே விதத்தில் சத்தியத்தை பயன்படுத்தி இருதய போராட்டத்தில் பியூரிட்டன்கள் ஈடுபட்டார்கள். அப்படி ஒவ்வொரு பிரசங்கமும் அப்படித்தான் இருந்தது. அதுவும் சுவிசேஷ பிரசங்கம் எல்லாம் அப்படித்தான் இருந்தது. ஒரு புறத்துல ஒரு போர் நடந்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு பகுதியில தாக்குதல் நடந்து கொண்டிருக்கும் போதே படைத்தலைவர்கள் அடுத்த கட்ட தாக்குதலுக்கு திட்டம் வைப்பார்கள். அத்தோடு எதிரியின் போர் திட்டத்தில் இருக்கின்ற ஓட்டைகளையும் கவனிப்பார்கள். அந்த ஓட்டைகளை பயன்படுத்தி அடுத்த தாக்குதலுக்கு திட்டம் வைப்பார்கள். இதே முறையில் மனித இருதயத்தோடு பிரசங்கத்தின் மூலம் போர் நடத்தி இருக்கிறார்கள் பியூரிட்டன் பிரசங்கிகள். அதையே வாட்சனும் செய்திருக்கிறார். இந்த ஆவிக்குரிய பியூரிட்டன் சத்திய போராட்ட தந்திரத்தை அறிந்திராதவர்களுக்கு பியூரிட்டன்களுடைய நூல்கள் பியூரிட்டன்களுடைய பிரசங்கங்கள் வாட்சனின் நூல் கூட சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்வது போல தோன்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. உண்மையிலேயே வாட்சன் பிரசங்கம் பண்ணதை தான் இப்படி நூலாக வெளியிட்டார். மனித இருதயத்தினுடைய பாவத்தன்மையை உணர்ந்திருந்தது போலவே பியூரிட்டன்கள் பாவத்தினுடைய கோரத்தன்மையையும் மிகவும் பாரதூரமானதாக எடுத்துக்கொண்டார்கள். மிகவும் சீரியஸாக எடுத்துக்கொண்டார்கள். நூலின் ஒரு அதிகாரத்தில் வாட்சன் பாவம் எத்தனை மோசமானது என்பதை 20 காரணங்கள் கொடுத்து விளக்கி இருக்கிறார். அந்த நூலின் கடைசி பகுதிக்கு வருகிற பொழுது சுருக்கமாகவே சொல்லி இருந்தாலும் அவர் 20 காரணங்களை எடுத்து வைத்திருக்கிறார். அவை ஒவ்வொன்றும் கவனத்தோடு ஆராயப்பட வேண்டியவை, தியானம் செய்ய அவசியமானவை, திரும்ப திரும்ப நினைத்து பார்க்க வேண்டியவை. அந்த அளவுக்கு கேடானது மட்டுமல்ல, பாவம் அது நம்மில் உள்ளிருக்கும் பாவமாக தொடர்ந்து இருப்பதால், அது விசுவாசியில் தொடர்ந்து இருப்பதால், அது நம்மை கெடுத்து விடாதபடி நம்மை பாதுகாத்துக் கொள்ள அதன் தன்மையையும் போக்கையும் பற்றி நம்ம அடிக்கடி எண்ணி பார்க்காமல் இருக்க முடியாது. நான் அடிக்கடி சொல்லி வந்திருக்கிற ஒரு காரியம், நம்முடைய மோசமான, நமக்கு ஆபத்து விளைவிக்கும் பயங்கரமான எதிரி நமக்கு வெளியில் இருப்பவன் அல்ல, நமக்கு உள்ளே இருப்பவன். உலகத்தில் உள்ள அத்தனை கேடுகளையும் ஒன்று சேர்த்தாலும் இருதய கேட்டுக்கு சமமானது ஒன்று இல்லை என்பதை வாட்சனின் பாவத்தை பற்றிய அந்த 20 காரணங்களையும் வாசிப்பவர்கள் நல்லா உணர முடியும். அந்த அதிகாரத்தில் மனம் திரும்புவதற்கு எது வழி என்று விளக்க ஆரம்பிக்கிற வாட்சன், முதலாவதாக பாவத்தை பற்றிய அறிவு ஒருவனுக்கு இருக்க வேண்டும் என்கிறார். பாவத்தை பற்றி ஒருவன் சிந்திக்க வேண்டும் என்று கூறுகிற வாட்சன் பாவத்தில் காணப்படுகின்ற அந்த 20 கேடுகளையும் விளக்க ஆரம்பிக்கிறார். இப்படியெல்லாம் அவர் விளக்குவதற்கு காரணம் என்ன என்ற கேள்வி எழலாம். மனிதன் மனம் திரும்ப வேண்டியது பாவத்தில் இருந்து என்பதால் பாவத்தை சாதாரணமாக எடுத்துக் கொள்ளுகிற எவரும் மனம் திரும்ப மாட்டார்கள். இன்னைக்கு நம்ம பல சபைகள்ல பிரசங்கிகள், ஆத்துமாக்கள், போதகர்கள் மத்தியில் இருக்கிற பிரச்சனையே இதுதான். பாவத்தை பற்றி இந்த அளவுக்கு சிந்திக்கிறவர்கள் குறைவாக இருக்கிறார்கள். ஒரு தோட்டத்தில் நிறைய பாம்பு இருக்கு, நடந்து போறோம், அந்த பாம்பையே நினைச்சு பார்க்காம அசட்ட பண்ணுகிறவன் அவனுக்கு என்ன நடக்கும்னு யோசிச்சுப்பாங்க. ஏன்னா ஒரு 15 நிமிஷம் இருப்பான், இல்ல ஒரு அரை மணி நேரம் உயிரோட இருப்பான், பாம்பு கொத்தி சாகத்தான் போறான். அப்ப நமக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய பாம்பு, அந்த கொண்டான்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி பாம்பு, அதை பத்தியே கவலைப்படாம இருக்கிறவன் எப்படி ஆவிக்குரிய விதமாக வளருவது? பாவத்தை அலட்சியப்படுத்துகிறவர்களை பாவம் தொடர்ந்து ஆண்டு படிப்படியாக அழிக்கிற செயலையே செய்யும். பாவம் மனிதனுக்கு, அவன் அவிசுவாசியாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி, நன்மையை செய்யாது. அவிசுவாசி மனம் திரும்பாவிட்டால் அவனுக்கு நிரந்தர அழிவு காத்திருக்கிறது. கிறிஸ்தவன் மனம் திரும்பாவிட்டால், பாவத்தை செய்து அதை உடனடியாக மனம் திரும்பாவிட்டால், அவனுக்கு சத்திய விலகலை நோக்கி போகிற பேராபத்து காத்திருக்கிறது. சத்திய விலகுதலை தான் ஆங்கிலத்தில் அப்போஸ்டசின்னு சொல்லுவான், எபிரேயர் நிருபம் அதைத்தான் சொல்லி எச்சரிக்கிறது. பாவத்தை மனிதர்கள் அலட்சியப்படுத்தாமல் அதன் மெய்த்தன்மையை உணர்ந்து அதிலிருந்து அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதால் தான் வாட்சன் பாவத்தின் கேடுகளை இந்த அளவுக்கு விளக்கமாக தந்திருக்கிறார். இதே ஏனைய பியூரிட்டன் பெரியவர்களும் செய்திருக்கிறார்கள். இன்னைக்கு இந்த அளவுக்கு ஆழமாக இருதய பயத்தோடு பாவத்தை அணுகுகிறவர்களை கிறிஸ்தவர்கள் காண முடியவில்லை. உண்மையில் சீர்திருத்த கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்களிடம் கூட அதை காண முடியாமல் இருப்பது பெரிய கவலை தருகிற விஷயம். சொல்லிடுறேன் உங்களுக்கு, ரிஃபார்ம் கிறிஸ்டியானிட்டி, சீர்திருத்த கிறிஸ்தவம்னு சொன்னா அது பாவத்தை பெருசுபடுத்து, அது பாவத்தை அலட்சியப்படுத்தாது, பாவத்தை பத்தி நினைச்சு பார்க்காம பார்ப்பதற்கு அது தயங்காது, பாவத்தோடு போராடி வெற்றி கொள்ளுகிற கிறிஸ்தவத்தை அது எல்லாருக்கும் முன்வைப்பதுனால சீர்திருத்த கிறிஸ்தவர்கள் பேர் வைத்துக் கொண்டு பாவத்தை அலட்சியப்படுத்துகிறவர்கள் அவங்க சீர்திருத்த கிறிஸ்தவர்களே இல்லை, போலிகள் தான். பாவத்தை அது எத்தனை சிறிதாக இருந்தாலும் பாவமாக பார்க்க முடியாதவர்களிடம் அதனுடைய பாரத்த சுமையை உணராதவர்களிடம் பரிசுத்தம் இருப்பதற்கு வழியே இல்லை. பாவம் இருக்கிற இடத்துல பரிசுத்தம் எப்படி இருக்க முடியும்? போதகர்களிடம் அந்த விதமான பாவ உணர்வு இந்த காலங்களில் மிக அதிகமாகவே இருக்க வேண்டும். ஜெபம் பண்றது கூட இருக்கு, அல்லேலூயா பாடுறது கூட இருக்கு. என்ன பிரயோசனம்? பாவம் அங்க சாகடிக்கப்படாமல் அதுல மனம் திரும்பாமல் அதை வச்சுக்கிட்டு என்ன ஜெபம் பண்ணாலும் அது கூடைக்கு மேல போகாது. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஜெபங்களை விரும்புவதில்லை. இதையெல்லாம் யார்தான் செய்யாமல் இல்லை என்று சொல்லி பாவத்தை தொடருவதும், இப்படியெல்லாம் யாரால் வாழ முடியும் என்று எகத்தாளமாக பேசுகிறவர்களும் கிறிஸ்தவ பாடத்தில் அரிச்சுவடியையும் தாண்டவில்லைன்னு தான் சொல்லணும். தன்னில் பாவத்தை அழிப்பதில் கவனம் செலுத்தாமல் அதை உதாசீனப்படுத்துகிற போதகனோ அல்லது ஒரு ஆத்மாவோ இருதயத்தில் பாவத்தை சுமந்து போய் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆண்டவர் பாவத்தை அலட்சியப்படுத்துவதை அல்ல, அதை போராடி வெற்றி கண்டு அழித்து பரிசுத்தமாக வாழ்வதையே விரும்புகிறார். ஜேசி ரயில் சொல்லுகிறார், சில பேருக்கு ஜேசி ரயில் நூல்கள் விருப்பம், ஆனா யோசிச்சு படிங்க, படிக்கிறதுக்காக எழுதப்பட்ட புஸ்தகம் அல்ல. இருதயம் மாற்றப்படாதவனுக்கு அதை படிச்சு பிரயோசனம் இல்லை. என்ன சொல்றார்? பரிசுத்தமாக வாழ்வது என்பது கடவுளுடைய வார்த்தையில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்ற அவருடைய மனதை நாம் நமக்கு நமக்குள் வளமையாக கொண்டிருப்பதாகும். அவருடைய மனதை நாம கொண்டிருக்கணும். அதாவது அவருடைய முடிவுகள் நம்முடைய முடிவுகளாகவும், அவர் வெறுப்பவற்றை நாம் வெறுப்பவர்களாகவும், அவர் நேசிப்பவற்றை நாம் நேசிப்பவர்களாகவும், இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்தையும் அவருடைய வார்த்தையை தராசாக கொண்டு நெருத்து பார்த்து பின்பற்றுகிறவர்களாகவும் இருப்பதே பரிசுத்தமாக வாழ்வதுங்கிறார். விபத்துல சொல்ல போன ஆண்டவருக்கு நமக்கும் பிரிவு இல்லாத மாதிரியான ஒரு இருதயத்தையும் வாழ்க்கையும் கொண்டிருக்கணும். உலகம் ரொம்ப தூரத்துல தள்ளி நிற்கும் அப்படி ஆண்டவருடைய சிந்தனைகளை கொண்டு வாழ்கிற பொழுது. இதுதான் ரயில் சொன்னது. மறுபிறப்ப அடைந்த விசுவாசி பாவம் செய்யாமல் இருக்க மாட்டான் என்று கிறிஸ்தவ வேதம் சொல்லவே இல்லை. பாவம் செய்வதை அவன் பல் விளக்குவது போல் வாழ்க்கையில் அன்றாட பழக்கமாக கொண்டிருக்க மாட்டான் என்றுதான் சொல்லுகிறது. பாவத்தை செய்து அதற்காக வருந்தி அதை வெறுத்து ஒழிக்காமல் இருப்பது மனம் திரும்பிய மனிதனுக்கு அழகு அல்ல. பாவத்தை அன்றாடம் அழித்து அழித்து வாழ்வதே மனம் திரும்பிய மன்னிப்பு அடைந்த இருதயத்தோடு வாழ்வதே கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுதான் வேதம் சொல்லுகிறது. அந்த வாழ்க்கைக்கு குறைந்ததாக இருக்கிற எதுவுமே கிறிஸ்தவ வாழ்க்கையா இருக்க முடியாது. கிறிஸ்துவை நேசிக்கிறேன்னு சொல்லி ஏதோ ஒரு உணர்ச்சி வசத்தினால ஞானஸ்நானம் எடுத்து போலி வாழ்க்கை வாழ்ந்து வருகிறவர்களால் நான் இதுவரையும் சொன்னது செய்ய முடியாது. பரிசுத்தமாக வாழ்வதற்கு முதலில் அடிப்படையில் மெய்யான விசுவாசத்தையும் மனம் திரும்புதலையும் கொண்டதாக இருக்கின்ற அந்த மறுபிறப்பை அடைந்திருக்க வேண்டும். ஆவியினால் அடித்து நொறுக்கப்பட்டு கிறிஸ்துவை மட்டும் நேசிப்பதற்கான அடியோடு மாற்றப்பட்ட இருதயத்தை கொண்டிருப்பதே மறுபிறப்பு. இதையெல்லாம் நான் ஏன் விளக்குகிறேன்? அதுக்கு காரணம், மனித இருதயத்தின் கேட்டையும் பாவத்தின் கோரத்தன்மையையும் உணர்ந்தவர்களால் மட்டுமே மனம் திரும்புதலின் அவசியத்தை புரிந்து கொள்ள முடியும் என்பதால் தான். அவற்றை புரிந்து கொள்ள முடியாதவர்களுக்கு மனம் திரும்புதல் என்பது வெறும் உதட்டளவிலே இருக்கிற செயலா தான் இருக்கும். இன்றைக்கு அநேக மாணவர்கள் மனம் திரும்ப மறுக்கிறவர்களாக இருப்பதற்கு காரணம் அவர்கள் பாவத்தை பாவமாக பார்க்கின்ற உணர்வு இல்லாதவர்களாகவும் தங்களுடைய இருதயத்தின் கேட்டை உணர்ந்தவர்களாகவும் இல்லாதிருப்பதே. வாட்சன் ஆவிக்குரிய ஆழமான மனம் திரும்புதலை பற்றி தன்னுடைய நூலில் விளக்கி இருக்கிறார். இன்றைய கிறிஸ்தவர்களிடமும் திருச்சபையிலும் என்றும் இல்லாத வகையில் காணப்பட வேண்டிய மனம் திரும்புதலை பற்றியதான் நாம் பார்த்து வந்திருக்கிறோம். இன்னைக்கு இந்த நேரத்தில் மனம் திரும்புதலை ஏன் தாமதிக்க கூடாது என்பதை நான் விளக்க விரும்புகிறேன். இன்னொரு விதத்தில் சொல்ல போனால், மனம் திரும்புதல் காலதாமதம் இல்லாமல் மிக துரிதமாக நிகழ வேண்டும். இத்தோடு மனம் திரும்புதல் பற்றிய இந்த விரிவுரைகள் இன்றைக்கு முடிவுக்கு வரப்போகுது. நம்ம பலர் ஒரு விஷயத்தை உடனடியா செய்யாமல் தாமதப்படுத்துவதை வழக்கமாக கொண்டிருக்கிறோம். அதற்கு நம்முடைய பண்பாடு பழக்க வழக்கங்களும் ஒரு முக்கிய காரணம். இருந்தாலும் அதையெல்லாம் விட மேலாக வாழ்க்கையில் ஒரு ஒழுங்கு முறையை வகுத்துக் கொள்ளாதது மிக முக்கிய காரணம். ஒழுங்குமுறை இல்லாததுனால தான் அநேக விஷயங்களை நாம அக்கறையோடு உடனடியாக செய்வதில்லை. அவற்றை நாம தள்ளி போட்டுக் கொண்டே வருவோம். அந்த விஷயங்கள் அத்தனை முக்கியமானவையாக கருதுகின்ற ஒரு ஒழுங்குமுறையை நாம் வகுத்துக் கொள்ளவில்லை. அந்த விஷயம் நம்மோடு தொடர்புடையதாகவோ அல்லது இன்னொருவரோடு தொடர்புடையதாகவோ கூட இருந்துவிடலாம். இருந்தாலும் அந்த விஷயத்தை பற்றி நம் பார்வை அது அத்தனை அவசியம் இல்லாதது என்பதாக இருப்பதால் அது செய்யறத நம்ம தாமதப்படுத்தி வருகிறோம். இப்ப நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரியாதது அல்ல. சாதாரணமாகவே நம்ம பலர் இப்படித்தான் வாழ்ந்து வருகிறோம். அது தவறு என்கிற உணர்வே நமக்கு இல்லை. ஆவிக்குரிய மனம் திரும்புதலை பொறுத்தவரையில் அந்த விதத்தில் அதை தாமதம் செய்வது மிகவும் ஆபத்தானது. மனம் திரும்புங்கள் என்று ஆண்டவர் சொன்ன பொழுது அவர் உடனடியாக மனம் திரும்பும்படியே சொன்னார். சிந்தித்து பார்த்துவிட்டு உனக்கு வசதியான நேரத்தில் மனம் திரும்பு என்பது அவருடைய வார்த்தைக்கு அர்த்தம் இல்லை. மனம் திரும்புவதை ஒருபோதுமே தள்ளி போடக்கூடாது. இந்த நேரத்தில் நான் பல தடவை பிரசங்கத்தில் சொல்லி வந்திருக்கிற ஒரு நிகழ்ச்சி நினைவுக்கு வருகிறது. ஒரு முறை போதவர் மார்ட்டின் லாயிட் ஜோன்ஸ் லண்டன்ல தன்னுடைய பிரசங்கம் செய்த பொழுது தன்னுடைய சபையில அந்த பிரசங்கத்தை கேட்க வந்திருந்த ஒரு மனிதன் அதனால் ரொம்ப பாதிக்கப்பட்டான். ஆனால் அவன் அன்றைக்கு லாயிட் ஜோன்ஸ் கூட்ட முடிவில் பார்த்து பேசவில்லை. அடுத்த நாள் காலையில வளமை போல லாயிட் ஜோன்ஸ் தன்னுடைய காலை நேர வாக்கிங்குக்கு போன பொழுது அந்த மனிதன் அவர் பக்கத்துல வந்து, ஐயா, உங்க பிரசங்கம் நேற்று என்ன பயங்கரமா பாதித்து விட்டது. நீங்க மட்டும் இயேசுவிடம் வா என்று சொல்லி கை தூக்க சொல்லி இருந்தால் உடனே நான் அதை செய்திருப்பேன் என்று சொன்னார். லாயிட் ஜோன்ஸ் சொன்னார், நீ ஏன் இப்போது இயேசுவிடத்துல வரக்கூடாது? அந்த மனிதன், அதை நான் நேற்று மட்டுமே செய்திருக்க முடியும் என்று சொன்னான். இதிலிருந்து என்ன தெரிகிறது? அந்த மனிதனுடைய மனம் திரும்புதல் அந்த நேரத்தில் உண்டான வெறும் உணர்ச்சி வசப்படுதல் மட்டுமே என்பதுதான். உடனே தன்னை வெளிப்படுத்தாத மனம் திரும்புதலும் அடுத்த நாளில் கூட நிலைக்காத மனம் திரும்புதலும் உண்மையான மனம் திரும்புதல் இல்லை என்பதை இந்த நிகழ்ச்சி விளக்குகிறது. பிசாசு மனிதன் மனம் திரும்பாமல் இருப்பதற்கான அத்தனையையும் செய்து வருகிறது. மனம் திரும்ப வேண்டும் என்ற யோசனையோடு இருந்த அநேகர் இன்றைக்கு நரகத்தில் இருக்கிறார்கள். யாராவது மனம் திரும்ப வேண்டும் என்று நினைத்து வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று அதை பற்றி சீரியஸாக சிந்திக்க ஆரம்பித்த உடனேயே பிசாசு அவர்களை இன்னும் கொஞ்சம் பொறுத்திருக்கும்படி சொல்ல பார்க்கும். இப்படி பிசாசின் வார்த்தைகளுக்கு செவி சாய்த்து அநேக மனிதர்கள் மனம் திரும்பாமலேயே இறந்து போயிருக்கிறார்கள். அதனால மனம் திரும்புவதை ஒரு நாளுமே தள்ளி போடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் மனம் திரும்பாத பாவம் நரகத்தில் நமக்கு இன்னும் அதிகமாக சம்பளத்தை சேகரித்து வைக்கிறது. மனம் திரும்புவதை தள்ளி போட்டுக் கொண்டு வந்தால் பாவமும் இன்னும் அதிகமாக கடினப்பட்டுவிடும். உடனடியாக நாம் மனம் திரும்ப வேண்டும். அதை வாட்சன் விளக்கி நம் முன் சில காரணிகளை முன்வைக்கிறார். அதை பார்ப்போம். அதாவது ஏன் உடனடியாக மனம் திரும்ப வேண்டும் என்பதற்கான காரணம். முதலாவது, வாழ்க்கையில் உடனடியாக செய்ய வேண்டியது மனம் திரும்புதல். இதை கிறிஸ்தவர்களுக்கும் சேர்த்து தான் சொல்லுகிறேன். வாக்கில் உடனடியாக செய்ய வேண்டியது. 2 கொரிந்தியர் 6 அதிகாரம் 2 வசனம் சொல்லுகிறது, இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். இது பழங்கால வடமொழி தமிழ். இதை இந்த காலத்துக்குரிய முறையில மொழிபெயர்த்தால், இதோ இந்த நேரமே கிருபையின் காலம், இந்த நேரமே ரட்சிப்பின் நாள் என்று வரும். இந்த நேரமே, இந்த நிமிஷமே ஆண்டவர் எப்ப பேசுறாரோ அதை கேட்டு மனந்திரும்ப வேண்டும். அது தள்ளி போகக்கூடாது. இப்போதே இந்த வேலையே மனந்திரும்ப வேண்டிய நாள் என்பதுதான் அந்த வசனத்துக்கான பொருள். ஒரு நெல்ல விதைக்கிற விவசாயி விதை போடும் நாளை தள்ளி போட மாட்டான். சாதாரண படிப்பறிவு இல்லாத விவசாயி கூட அது எத்தனை அவசியமானது என்பது அவனுக்கு தெரியும். ரட்சிப்பை கொடுக்கிறேன் என்று இயேசு வாக்குறுதி சொல்லி கொடுத்திருக்கிறார். இடத்தில் வருகிறவர்களை நான் புறம்பே தள்ள மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறார். ஒருவன் உடனடியாக மனம் திரும்புகிற போது அவர் தன் வாக்குறுதியை ஒருபோதும் தள்ளி போட மாட்டார். உடனடியாகவே அவர் ரட்சிப்பை அளிக்கிறார். அவர் எத்தனை ஆவலோடும் துடிப்போடும் ரட்சிப்பை கொடுக்க காத்திருக்கிறார் தெரியுமா? உடனடியாக மனம் திரும்புங்கள். இதைத்தான் கிறிஸ்தவர்களுக்கும் பாவத்தை செய்து அது உணர்த்தப்படுகிறீர்களா, உடனடியாக மனம் திரும்பி சமாதானத்தை அடையுங்கள், அப்போதுதான் கிறிஸ்துவோடு உறவு சீரடையும். 2வது வாட்சன் சொல்லுகிறார், துரிதமாக உடனடியாக மனம் திரும்புவோமானால் மிக குறைந்த பாவங்களுக்கே நாம் கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாக இருப்போம். என நரகத்திலிருந்து கண்ணீர் விட்டு ஆபிரகாமோடு பேசிய பணக்காரன் தன் பாவங்கள் ஒவ்வொன்றையும் நினைத்து கதறினார். ஆனால் அவன் நித்திய தீர்ப்பு நாளில் கணக்கு கொடுக்க வேண்டிய பாவங்கள் ஏராளமாக இருந்தன. இப்போதே நீங்கள் மனம் திரும்பினால் அவனை போல் நரகத்தில் இருந்து கதற வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் கணக்கு கொடுப்பதற்கு ஒரு பாவமும் இருக்காது விசுவாசியாக இருந்தால். ஏன்? அந்த பாவங்கள் எல்லாவற்றிற்குமாக கிறிஸ்து மரித்து தன் ரத்தத்தினால் கழுவி இருப்பதனால் நீங்கள் கணக்கு கொடுக்க வேண்டிய ஒரு பாவமும் இருக்காது. அதனாலதான் உடனடியாக மனம் திரும்பும். கிறிஸ்தவர்களுக்கு அந்த உடனடியாக மனம் திரும்புதல் நிகழ்ந்து ரட்சிப்பு அடைந்திருந்ததா இருந்தால் அந்த மனம் திரும்புதல் தொடர்ச்சியாக அவருடைய வாழ்க்கையில் இருக்கும். அது அவர்கள் இலகுவாக செய்யக்கூடியதாகத்தான் ஆண்டவர் அதை கொடுத்திருக்கிறார். அவன் ஒரு கிறிஸ்தவன் மனம் திரும்பாமல் இருந்தால் என்ன கேள்வி கேட்கணும்? அவன் கிறிஸ்தவனான்னு தான் கேட்கணும். ஆகவே நாம உடனடியாக மனம் திரும்பினால் மிக குறைந்த பாவங்களுக்கு தான் கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். 3வது, உடனடியாக காலதாமதம் செய்யாமல் மனம் திரும்புவோமானால் கர்த்தருக்கு அதிக மகிமை செலுத்துபவர்களாக இருப்போம். நாம் வாழுகிற பொழுதே கர்த்தரை நம்மால் மகிமைப்படுத்த முடியும். இறந்த பிறகு அல்ல. சிலுவையில மறித்த கல்வன் இறப்பதற்கு முன் மனம் திரும்பினான். அது அருமையானது. இருந்தாலும் அவன் இறக்கும் தருவாயில் இருந்ததால் அவனால் தொடர்ந்து வாழ்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தும் வாய்ப்பு அவனுக்கு இருக்கவில்லை. பவுல் மனம் திரும்பி அதிகமாக கர்த்தரை மகிமைப்படுத்த முடிந்தது. இறக்கும் வரை பாவம் செய்து வாழ்ந்து இறப்பதற்கு முன் மனம் திரும்பலாம் என்று இருப்பது மகா ஆபத்தானது. ஏனென்றால் முதலில் வாழ்க்கை நம்முடைய கையில் இல்லை. மனம் திரும்பாமலே கூட ஒருவன் இறந்து விடலாம். அடுத்தது இறப்பதற்கு முன் மனம் திரும்பி இறக்கும் வரை வாழ்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவதே மேலானது. அதிகமாக கர்த்தருக்கு உழைக்கும் போது நாம் அதிகமாக அவரை மகிமைப்படுத்தலாம். வாட்சன் சொல்றார், இறப்பதற்கு முன் மனம் திரும்புவதால் நம்முடைய கிரீடத்தை நாம் இழந்து போகாமல் இருந்தாலும் அதன் எடை குறைவாக இருக்கும் என்று. அதாவது கிறிஸ்தவர்களாக நாம் செய்கின்ற நற்கிரியைகளுக்கு ஏற்றபடியே பரலோகத்தில் நம்முடைய ஈவுகளும் அமையும் என்கிறார். ஆகவே காலதாமதம் இல்லாமல் மனம் திரும்பினால் நம்ம அதிகமாக கர்த்தருக்கு நல்ல விதமாக அவரை மகிமைப்படுத்தும்படியாக வாழலாம். இப்ப இதையெல்லாம் அவிசுவாசிகளுக்கும் பொருந்தும், கிறிஸ்தவர்களுக்கும் பொருந்தும் சொல்லிக்கொண்டு போறது. அதனால இதை அவிசுவாசிகளுக்கு மட்டும் நினைத்து இறந்துடக்கூடாது. சுவிசேஷம் கேட்க வேண்டியது அவிசுவாசி மட்டுமல்ல, கிறிஸ்தவன் கூட அதிகமா கேட்கும். ஏ, நாங்க எங்க இருக்கிறோம் நம்ம ஆராய்ந்து பார்த்துக் கொள்வதற்கு. கொரோனா வைரஸ் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் அது தெரியும் பாசிட்டிவா இல்லையா. சில பேர் ஏசிம்டமேட்டிக்கா இருந்தவன், டெஸ்ட் பண்ணி பார்க்காத வரையும் அது இருக்கா இல்லையான்னு தெரியாது. அதனால சுவிசேஷத்தை அதிகமாக கேட்கிற பொழுது நம்முடைய இறுதியம் எந்த நிலையில இருக்கிறது என்பதை நம்ம உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். நான்காவது, உடனடியாக மனம் திரும்புவதை தள்ளி போடுவோமானால் பாரதூரமான விளைவுகளை வாழ்க்கையில் சந்திக்க நேரும். பாவம் எத்தகையது என்பதை உணர்வோமானால் அதன் பாதிப்புகள் பாரதூரமானவை என்பதை உணர்வோம். பாவம் விஷத்தை போன்றது, உண்மையில அது விஷமே தான். அப்படியே விஷத்தை நம்முடைய சரீரத்தில் நீண்ட காலம் வாழ விடுவது பயங்கரமானது. வாட்சன் சொல்லுகிறார், பாவம் நம்மில் காணப்படுகின்ற ஒரு பெரிய காயம், அதை குணப்படுத்தாவிட்டால் அது சரீரத்தின் சதைகள் அழுகி அழியும் நிலைக்கு தள்ளிவிடும். மனம் திரும்புதலின் மூலம் பாவம் குணப்படுத்தப்படாவிட்டால் அது மனச்சாட்சி வதைத்து அழிக்கும் என்கிறார் வாட்சன். கேட்டின் கூடாரத்தில் வாழ்வதற்கு எவன் ஆசைப்படுவான் என்று கேட்கிறார் வாட்சன். அப்படி வாழ்கிறவர்கள் பிசாசின் ஆளுகைக்குள்ளாக இருப்பார்கள். எதிரியின் வாசஸ்தலத்தில் அதிக நாட்கள் இருப்பது பயங்கரமான விளைவுகளை உண்டாக்கும். மனம் திரும்புவதை காலதாமதப்படுத்தி பாவத்தில் நீண்ட நாட்கள் தொடர்ந்தால் மனம் திரும்புகிற செயல் மிகவும் கடினமாகி விடும் என்பதை நீங்கள் உணர்வீர்கள் என்கிறார் வாட்சன். காலதாமதம் செய்வதே பாவத்தை பலமுள்ளதாக்கி இருதயத்தை கடினப்படுத்தி பிசாசு அதை ஆளும்படி ஒப்படைத்து விடுகிறது என்கிறார் வாட்சன். ஒரு செடி சின்னதாக இருக்கிற பொழுது அதை பிடுங்கி விடுவது இலகுவானது, ஆனால் அது வளர்ந்து தன்னுடைய வேர்களை நிலத்தில் பதித்து அந்த வேர்கள் அகன்று விரியும் போது பல பேர் சேர்ந்து பிடுங்கினாலும் அது இலகுவாக அசையாது. பாவம் வேர் விட்டு வளர்ந்தால் அதை பிடுங்கி எறிவது கடினமானது. பனிக்காலங்களில் பனி உறைய ஆரம்பித்தால் அது கடினமாகி உடைப்பதே கஷ்டமாகிவிடும். ஒரு மனிதன் பாவத்தில் தொடர்ந்து அதில் உறைந்து போனால் அவனுடைய இருதயத்தை உடைப்பது கஷ்டம். அப்படி பாவத்தில் உறைந்து போனவர்கள் மனம் திரும்புகிற பொழுது அசாதாரணமான வழியை அவர்கள் அனுபவிக்க நேரும். பாவம் ஒருவனிடம் மூத்த குமாரன் தன்னுடைய தகப்பனிடம் வந்ததை போல வரும் என்கிறார் வாட்சன். லூக்கா 15:29, இதோ இத்தனை வருஷ காலமாய் நாம் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சினோபிதரோடு நாம் சந்தோஷமாய் இருக்கும்படி நீ ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியையாவது கொடுக்கவில்லை. அப்படிதான் பாவம் பேசும். எரேமியா 13:23 வாசிக்கிறோம், எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளிகளையும் மாற்றக்கூடுமோ, அதாவது சிறுத்தையின் தோளில் இருக்கும் புள்ளி போன்றது பாவம். அந்த மூத்த குமாரன் எவ்வளவோ வசதிகளை அனுபவித்து வாழ்ந்திருந்த பொழுதும் அவன் பாவ உணர்வு இல்லாதவனா இருந்திருக்கிறான். அடுத்ததாக வாட்சன், மூன்று விதமான காலங்கள் முடிந்துவிடக்கூடிய நிலையில் இருப்பதால் மனம் திரும்பது தள்ளிப்போ வைப்பது பயங்கரமான விளைவை ஏற்படுத்தும் என்கிறார். என்னது இந்த மூன்று விதமான காலங்கள்? ரொம்ப முக்கியமான. ஏன் உடனடியாக மனம் திரும்பணும்? முதலாவது காரணம், சுவிசேஷத்தை அறிவிக்கின்ற காலம் முடிய போகிறது. எத்தனையோ நாடுகளுக்கு ஆண்டவர் சுவிசேஷ வெளிச்சத்தை அளவில்லாதபடி கொடுத்திருக்கிறார். வாட்சன் வாழ்ந்த பிரிட்டனுக்கு அது அளவில்லாத விதத்தில் கிடைத்திருக்கிறது. 16th century சீர்திருத்தவாதத்தையும் 17th century பியூரிட்டன் கால சிறப்பான கிறிஸ்தவத்தையும் அனுபவிக்கிற அந்த வசதி அந்த நாட்டுக்கு கிடைத்திருக்கிறது. அவர்கள் அதை பெரிதுபடுத்தவில்லை. சபைகள் கூட சுவிசேஷத்தில் காட்ட வேண்டிய அக்கறையை விஞ்ஞான கண்டுபிடிப்புகளிலும் உலகத்தின் மீதும் காட்ட ஆரம்பித்தன. இன்று பிரிட்டன் தாராளவாத கருத்தியலை பின்பற்றும் நாடாக இருக்கிறது, அதாவது லிபரலிசம். அது ஒரு கிறிஸ்தவத்தை மதிக்கின்ற நாடாக இல்லை. அந்த நாட்டு பாராளுமன்றத்தில் 65 MPக்கள் தன்னின சேர்க்கையாளர்கள், LGBTQ சேர்ந்தவர்கள். கிறிஸ்தவன் பிரிட்டனில் கலர்ந்து போயிருக்கிறது. கிறிஸ்தவ நாடாக கூட அது இன்று தன்னை அழைத்துக் கொள்வதில்லை. வெளிப்படுத்தல் ஆகமத்தில் இயேசு சபைகளை பார்த்து சொல்லி இருக்கிறார், நீ மனம் திரும்பாவிட்டால் உன் விளக்கு தண்டத்தை அகற்றி விடுவேன் என்று. அது இன்று பிரிட்டனில் நிகழ்ந்திருக்கிறது. 17 நூற்றாண்டிலேயே அதை வாட்சன் கவனித்து எச்சரித்திருக்கிறார். அந்த நிலை இன்னைக்கு அமெரிக்காவிலே கூட வேறுன்றுவதை கவனிக்க முடிகிறது. இப்ப பிரிட்டனை பத்தி மட்டும் நம்ம பேசிட்டு இருக்கிறோம், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்கிறேன். சுவிசேஷ ஆசீர்வாதங்களை அனுபவித்தவர்கள், ஆண்டவருக்கு முன்பாக மனம் திரும்பாவிட்டால் உனக்கு ஆபத்து காத்திருக்கிறது. கீழத்தைய நாடுகளுக்கு சுவிசேஷ வெளிச்சம் மேலத்தைய நாடுகளுக்கு கிடைத்தது போல கிடைக்கவில்லை. சீர்திருத்தவாதமும் பியூரிட்டன் கால சிறப்பான கிறிஸ்தவமும் கீழத்தைய நாடுகளை தொடவில்லை. இருந்தாலும் கர்த்தர் இன்னைக்கு கிருபை பாராட்டி சுவிசேஷத்தை கேட்கும் வாய்ப்பை தந்து கொண்டிருக்கிறார். இன்று பட்டணங்கள், நகரங்கள், கிராமங்கள் என்று எல்லா இடங்களிலும் சுவிசேஷத்தை கேட்கின்ற வாய்ப்பு கிடைத்து வருகிறது. மிக சிறப்பான பிரசங்கிகளும் பிரசங்கமும் பரவலாக இல்லாமல் இருந்தாலும் கூட எத்தனையோ பேருக்கு அந்த வசதி கிடைத்து வருகிறது. கிடைத்திருக்கிறவர்கள் அதை பயன்படுத்தி மனம் திரும்பி சீர்திருந்தாத போது நியாய தீர்ப்பு நாளில் ஆண்டவருக்கு முன்பாக நின்று என்ன பதில் சொல்ல போகிறீர்கள்? சீர்திருத்த சத்தியங்களை கூட கேட்கவும் அவை பற்றி வாசிக்கவும் ஆண்டவர் இன்னைக்கு வசதியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாரே, சீர்திருத்த திருச்சபைகள் உருவாகவும் கிருபை அளித்திருக்கிறாரே, அதையெல்லாம் உதாசீனப்படுத்தி பாவத்தில் தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறவர்களுக்கு எத்தனை பெரிய பயங்கரம் காத்திருக்கிறது தெரியுமா? பிரிட்டனுக்கு அது இப்போதே ஆரம்பித்து விட்டது. விளக்கு தண்டங்கள் அகற்றப்படுகிற பொழுது சுவிசேஷ வெளிச்சத்துக்கு முடிவு வந்து விட்டது என்றுதான் அர்த்தம். நல்ல திருச்சபையாக ஒரு சபை அல்லது சபை பிரிவுகள் ஆரம்பித்து போதகன் புரளி பண்ணுகிறவனாக மாறி திருச்சபை அதை அலட்சியம் செய்து சுவிசேஷ கிருபைகளை உதாசீனப்படுத்துகிற போது சுவிசேஷ வெளிச்சத்தை ஆண்டவர் அகற்ற ஆரம்பித்து விட்டார் என்றுதான் அர்த்தம். சபை நல்ல சபையை ஆரம்பிக்கலாம், அது தொடர்ந்து மனம் திரும்புதலை தொடர்ந்து கொண்டிருக்கிற சபையாக தாழ்மையோடு போகாத வரையில் அதனுடைய விளக்கு தண்டம் ஆண்டவர் அகற்றி விடுவார். அந்த வகையில தான் சிஎஸ்ஐ திருச்சபை பிரிவு இந்தியாவில் ஆரம்பித்து இன்றைக்கு எப்படி இருக்கிறது, கள்ளர் குகை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு மாறிவிட்டு இருக்கிறது. கட்டடங்கள் இருக்கலாம், மனிதர்கள் அங்க இருக்கலாம், யார் இல்லை, ஆண்டவரும் ஆவியானவரும் அங்க இல்லை. இஸ்ரவேலர் ஆண்டவரை இல்லாமல் இருந்த நிலைக்கு இன்னைக்கு பல சபைகள் இருக்கின்றன. இதையெல்லாம் கர்த்தர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். சுவிசேஷ வெளிச்சத்தை நாம் உதறி தள்ளினால் அதை ஆண்டவர் விளக்கிக் கொள்ளுவார். நாய் கக்கினதை மறுபடியும் சாப்பிடுவதற்கு ஓட ஆரம்பிக்கிறது போல் திருச்சபைகள் நடந்து கொள்ளக்கூடாது. நீங்கள் எப்படி என்பதை நீங்கள் தான் கேள்வி கேட்டு பதில் சொல்லணும். இன்னொரு காலம் முடிய வரும், ஒன்னு சுவிசேஷ காலம் முடியலாம், இன்னொன்னு ஒரு மனிதனுக்கு தனிப்பட்ட விதத்தில் அளிக்கப்பட்டிருக்கும் கிருபையின் காலம் முடிவடையும் நிலையில் இருக்கலாம். நீங்கள் பாவத்தில் தொடர்ந்திருந்தால் ஆண்டவர் உங்களை பார்த்து இனிமேல் கிருபையின் சாதனங்கள் உனக்கு உதவாமல் போக போகின்றன என்று சொன்னால் எப்படி இருக்கும்? யாருமே கிருபையின் காலங்கள் உனக்கு முடிந்து விட்டன என்று நியாயமாக சொல்ல முடியாவிட்டாலும் அப்படி அந்த காலங்கள் முடிய போகின்றன என்பதை காட்டுகிற ரெண்டு காரணிகள் இருக்கின்றன என்பதை நினைத்து நாம் பயப்பட வேண்டும் என்கிறார் வாட்சன். என்னது? முதலாவது, மனசாட்சி உங்களை கண்டித்து குற்றம் சாட்டுவது நின்று போகலாம். நமக்குள்ள இருக்கிற இருதயத்து பிரசங்கியை போன்றது மனசாட்சி. சில வேளைகளில் மனசாட்சி நம்மை ஒன்றை நம்ப வைக்கும், வேறு சில வேளைகளில் அது நம்மை கண்டிக்கும். ஆண்டவரே மனசாட்சியை நமக்குள் வைத்திருக்கிறார். 2 சாமுவேல் 12:7 நாத்தான் தாவீதை பார்த்து நீதான் அந்த மனிதன் என்றான். சில வேளைகளில் மனிதர்கள் மனசாட்சியை கட்டி போட்டு சிறையில் அடைக்க பார்ப்பார்கள், அதை அமைதிப்படுத்த பார்ப்பார்கள், தொடர்ந்து என்னை குற்றம் சாட்டாதே என்று அதை கட்டுப்படுத்த பார்ப்பார்கள். அப்படியான வேளையில் ஆண்டவர் உங்களை பார்த்து அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும் என்று சொல்லி தள்ளிவிடலாம். அப்படி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல போகிற நிலை ஏற்பட்டால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின் காலம் முடிவடைய போகிறது என்ற அர்த்தம். அதாவது மனசாட்சி அடித்தடி சொல்ல சொல்ல அதை கேட்காம மனம் உறுத்தப்பட்டு பாவத்துக்காக வருந்தி திறந்தாவிட்டால் மனசாட்சி தொடர்ந்து உங்களை குற்றப்படுத்தாத நிலை வரும், கண்டிக்காத நிலை வரும். அப்படி வந்தால் நீ பாவத்துக்கு உன்னை கொடுத்து விட்டாய்னு அர்த்தம். நீ அடுத்தது ஒருவன் ஆவிக்குரிய விதத்தில் மிகவும் சோம்பலோடு இருக்கிற பொழுது, லெத்தாஜிக், அவனில் எதுவுமே செயல்படாத நிலையில் இருப்பதோடு அவனை புத்தியோடு செயல்பட செய்ய முடியாதவையாகவும் இருக்கும். அதாவது மெய் கிறிஸ்தவன் ஆவியில் அனலுள்ளவனாய் இருக்க வேண்டும் என்றுதான் வேதம் எதிர்பார்க்கிறது. அதே நேரம் அவன் அதற்கு எதிர்மறையான நிலையில் ஆவியில் சோம்பல் உள்ளவனாக இருந்தால் மிக ஆபத்தான கட்டத்தில் இருக்கிறான் என்றுதான் அர்த்தம். ஒரு சோம்பலோட வேலை செய்யாம ஒரு மரத்தறியில இருக்கிறவனுக்கு ஒரு சின்ன பொருளையும் தூக்கி வைக்கிறதுக்கு சோம்பலா இருக்கும். அந்த மாதிரி ஆவியில் சோம்பல் உள்ளவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. ஏசாயா 29:10 வாசிக்கிறோம், கர்த்தர் உங்கள் மேல் கண நித்திரையின் ஆவியை வரப்பண்ணி உங்கள் கண்களை அடைத்து ஞான திருஷ்டிக்காரராகிய உங்கள் தீர்க்க தரிசிகளுக்கும் தலைவர்களுக்கும் முக்காடு போட்டார். இது இஸ்ரவேலர்களை பற்றிய வார்த்தைகள். எத்தனை சோகமான நிலை தெரியுமா இது? கிருபையின் காலம் முடிவடைந்து போனது என்று சொல்லுகிற வார்த்தைகள் இவை. கிருபையின் காலங்கள் முடிவடைந்து போய்விட்டன என்ற நிலை ஏற்பட்டால் தண்டனையை தவிர அதற்கு பிறகு வேறு வழியே இல்லை என்றுதான் அர்த்தம். எந்த அளவுக்கு உடனடியாக காலதாமதம் செய்யாமல் மனம் திரும்ப வேண்டும் என்பதை இது வலியுறுத்துவதை நீங்க கவனிக்கணும். இன்னொரு காலம் பாஸ்டன் சொல்லுகிறார், அதாவது ஒருவனுடைய வாழ்க்கை முடியக்கூடிய நிலையில் இருக்கிறது. நம்மில் ஒருவராது இன்னொரு நாள் நாம் வாழப்போகிறோம் என்று நிச்சயமா சொல்ல முடியாது. நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் இருக்கு வந்து காய்ந்த சருகு மாதிரி தான். சங்கீதம் 103:15 வசனம் சொல்லுகிறது, நம் வாழ்க்கையை நிலத்தில் வளரும் பூக்களோடு அந்த வசனம் ஒப்பிடுகிறது. புல்லை விட வேகமாக காய்ந்த அழிந்து விடும் பூவுக்கு ஒப்பிடுகிறது. நம்முடைய வயதும் அத்தகையதுதான் என்கிறான் சங்கீதக்காரன் 39:5. நம் வாழ்க்கை நிழலை போன்றது, நிழல் நெடுநேரம் நிலைக்காதது போல வாழ்க்கையும் நிலையில்லாதது. நோய்கள் நம்மை தாக்கும், மரணம் நம்மை அழிக்கும். இதெல்லாம் உண்மையாக இருக்கிற பொழுது ஒருவன் எப்படி மனம் திரும்புதலை தள்ளி போட முடியும்? நாளைக்கே மனம் திரும்பிக் கொள்ளலாம் என்று அதை எப்படி தள்ளி வைக்க முடியும்? மனம் திரும்பினால் உன்னை மன்னிப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிற ஆண்டவர் நீ மனம் திரும்புவதற்காக நாளைய நாளை கொடுக்கவில்லை, நாளைக்கு நீ அதை செய்தால் மன்னிப்பேன் என்று சொல்லவில்லை. இன்றே மனம் திரும்புதலின் நாள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஆகவே மனம் திரும்புதலை ஒரு நாளும் தள்ளி போடக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கை சீக்கிரமே முடிந்து போகிற நிலையில் இருப்பதால், மரணம் எந்த நேரத்தில் எல்லோருக்கும் சம்பவிக்கக்கூடியதாக இருப்பதால், மனம் திரும்புதலாகிய இறக்கையில ஏறி வேகமாக பரலோகத்தை நோக்கி பறக்க வேண்டும் என்கிறார் வாட்சன். இத்தனையையும் விளக்கி இருக்கின்ற பியூரிட்டனான வாட்சனுக்கு காலதாமதம் இல்லாமல் மனம் திரும்ப வேண்டும் என்பதை வலியுறுத்தி சொல்லிவிட்டேனோ என்பதில் ஒரு சமாதானம் இல்லாமல் இருந்திருக்கிறது. அந்த அளவுக்கு ஒருவன் துரிதமாக மனம் திரும்ப வேண்டும் என்பதில் அவருக்கு அத்தனை அக்கறை இருந்திருக்கிறது. ஆகவே அவர் தொடர்ந்து வேறு என்ன காரணங்களை மனம் திரும்ப வேண்டியவன் முன் வைக்கலாம் என்று சிந்தித்து பார்க்கிறார். அவன் சிந்தனை எப்படியெல்லாம் போகும் என்று எண்ணி பார்க்கிறார். அப்படி சிந்தித்து பார்த்த பொழுது அவருக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. அதாவது சிலர் அப்படியெல்லாம் என் வாழ்க்கை உடனடியாக மனம் திரும்புதலில் முடிந்து விடாது, அதனால் கொரோனா போல் கடுமையான ஒரு நோய் வந்து உயிர் போகும் நிலையில் இருக்கும் போது மனம் திரும்பிக் கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள் என்று அவர் கண்டுபிடிக்கிறார். நோயில் இறக்கப் போகும் தருவாயில் ஏற்படும் மனம் திரும்புதல் எனக்கு பிடிக்காதது என்கிறார் வாட்சன். ஏன் அப்படி சொல்றாரு? ரொம்ப பேருக்கு நம்ம மத்தியில் அந்த நம்பிக்கை இருக்கு. நினைச்சிட்டு இருக்கிறோம் கடைசி சாக போகிற நேரத்தில் குடு குடு குடின்னு ஹாஸ்பிட்டல் ஓடி போய் காஸ்பிட்டல் கொடுக்க பார்ப்பாங்க. அப்ப அவன் கடைசி நேரத்தில் ஏதாவது ஒன்னு சொல்லிட்டா போதும், உடனே ஃபாலோவும் போயிட்டான்னு இவங்க நினைக்கிறது. வேதம் தெரியாதவன் தான் அப்படி நினைப்பான். வாசல் சொல்றத பாருங்க. அப்படி ஜீவன் போக போகிற சில நிமிட நேரத்துக்கு முன் மனம் திரும்புதலை நாடுகிறவன் பெரிய தொல்லைகளை இடையூறுகளை சந்திக்கிறான் என்கிறார். அப்படி கடைசி நிமிடத்தில் மனம் திரும்பி கொள்ளலாம் என்று நினைக்கிறவனை பார்த்து அவர் நான்கு கேள்விகள் கேட்கிறார். இப்ப அந்த திருடன் கடைசி நேரத்தில் மனம் திரும்பினான் சொல்லுவையில், ஆனா அப்படி எத்தனை உதாரணங்களை நம்ம வேதத்துல வாசிக்கிறோம்? நிறைய இல்லை. அது ஆண்டவரால் தீர்மானிக்கப்பட்டிருந்த ஒரு காரியம் அந்த நேரத்தில். அதுவும் இல்லாம அவனுடைய மனம் திரும்புதல் அதிரடியான மனம் திரும்புதலா இருந்தது. அவன் ஒரு யூதன், எவ்வளவோ காலங்களுக்கு சத்தியத்தை கேட்டு வந்திருந்தவன். அதுவும் அவன் கடைசி தருவாயில் அடுத்த நிமிஷம் உயிர் போகிறதற்கு முன்பாக மனம் திரும்பவில்லை. இயேசு தண்டிக்கப்பட்டு அவரை போல சிலுவையை வைத்து அந்த கல்வாரிக்கு கொண்டு வருகிற நேரத்தில் எல்லாம் அவன் சிந்தனை ஓடி இருக்கிறது, அவனுக்கு பிரசங்கம் நடந்திருக்கிறது. ஆகவே அந்த கடைசி நேரத்தில் அவன் பேசின பேச்சை வச்சு தீர்மானம் பண்ணக்கூடாது. அப்பவே மனம் திரும்புதல் அப்பதான் ஏற்பட்டது, அது எப்பவோ ஆரம்பித்து விட்டது என்பதை பார்க்கிறோம். வாட்சன் இந்த கடைசி நேரத்தில் மனம் திரும்பிக்கலாம், சாகுற நேரத்தில் மூச்சு போறதுக்கு முன்பு நினைக்கிறவங்களுக்கு அவங்கள பார்த்து கேட்கிற நான்கு கேள்வி. முதலாவது, முதல் உனக்கு எப்படி தெரியும் அப்படி ஒரு நோய் வரப்போகிறது? என்ன சொல்றான், எனக்கு ஒரு நல்ல கொடிய நோய் ஒன்று வந்து கடைசி நேரத்தில் சாகுற நேரம் மனம் திரும்பும், உனக்கு எப்படி தெரியும் அப்படி ஒரு நோய் உனக்கு வரப்போகிறது என்று? மரணம் எப்போதும் ஒருவரை சில காலம் நோயில் தொடரும்படி செய்து அடிப்பதில்லை. சிலர் எதிர்பாராத வேளையில் உடனடியாக இறந்திருக்கிறார்கள். தன்னுடைய நிலத்தின் அறுவடையை பார்த்து விருந்து சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்க நினைத்த ஒருவனை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார், இன்றே நீ இறக்கப் போகிறாய் என்று சொல்லவில்லையா? அதனால நமக்கு இறந்து போ காய்ச்சல் நோய் தொல்லையெல்லாம் கொடிய நோயெல்லாம் வந்து அப்ப மனம் திரும்பிக் கொள்ளலாம் என்று நம்ம எந்த விதத்துல சொல்ல முடியும்? அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகிறது என்பதை தீர்மானிக்க முடியாத நிலையில நம்ம இருக்கு. இரண்டாவது, அப்படியே நீங்கள் நோய்வாய்ப்பட்டு சில காலம் இருக்க நேர்ந்தாலும் நீங்கள் ஞானத்தோடு நடந்து கொள்ளுவீர்கள், அதாவது கடைசி தருவாயில் ஞானத்தோடு நடந்து கொள்ளுவீர்கள் என்பது உங்களுக்கு எப்படி தெரியும்? அநேகருடைய சிந்தனைகள் மரண தருவாயில் அடியோடு மாறி போயிருக்கிறதே. மூன்றாவது சொல்லுகிறார், அப்படியே நீங்கள் ஞானத்தோடு நடந்து கொள்ளுவீர்கள் சாகும் தருவாயில் என்று வைத்துக் கொண்டாலும் உங்களுடைய மனமும் இருதயமும் மனம் திரும்பக்கூடிய நிலையில் இருக்கும் என்று உங்களால் எப்படி தீர்மானிக்க முடியும்? நோய் ஒரு மனிதனின் சரீரத்தையும் மனதையும் மோசமாக பாதித்து அவன் சிந்தித்து செயல்படாத நிலைக்கு தள்ளிவிடக்கூடியது. மருந்துகளும் அவனை அடியோடு பாதித்து சிந்திக்க முடியாதபடி செய்துவிடக்கூடியவை, கோமாவுக்குள்ள கூட போயிடலாம். அத்தகைய நிலையில் அவனால் தன் ஆத்மாவை எப்படி காத்துக் கொள்ளக்கூடியவனாக இருப்பான்? கடும் நோயில் இருக்கும் பொழுது ஒரு மனிதன் தன்னுடைய சித்தத்தை பயன்படுத்தி தீர்மானங்கள் எடுக்கும் நிலையிலோ சமாதானத்தை தேடிக்கொள்ளும் நிலையிலோ இருப்பதில்லை. நோயில் இருக்கிறவன் மனம் திரும்புவதை விட பொறுமை இழந்தவனாகவே இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 16:9 என்ன சொல்லுகிறேன்னு கேளுங்க. அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினாலே தகிக்கப்பட்டு இந்த வாதைகளை செய்ய அதிகாரமுள்ள தேவனுடைய நாமத்தை தூசித்தார்களே அல்லாமல் அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை. ஆண்டவர் துன்பங்களை ஒருவன் அனுபவிக்கும்படி செய்கிற பொழுது வாட்சன் சொல்லுகிறார், அவன் உடனடியாக மனம் திரும்புவான் என்று எதிர்பார்க்க முடியாது. அவன் எதிர்மறையாகவே செயல்பட்டிருக்கிறான் என்பதை வரலாறும் காட்டுகிறது. மனம் திரும்பாமல் அவன் கர்த்தரை நிந்தித்திருக்கிறான். அப்படியே அவன் நியாயத்தீர்ப்பு வருகிற நாளிலும் நடந்து கொள்ளுவான் என்று வேதம் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறது. இதெல்லாம் எந்த அளவுக்கு உடனடியாக மனம் திரும்புவது அவசியம், அது தள்ளி போடப்படக்கூடாது என்பதை ஆணித்தரமாக நமக்கு காட்டுகிறது. நாலாவது கேள்வி, நோயில் இருந்து சாகிற நேரத்தில் மனம் திரும்பிக் கொள்ளலாம் என்று சொல்லுகிறீர்களே, அப்படியான நேரத்தில் ஆண்டவர் கிருபையால் நீங்கள் மனம் திரும்புவதற்கான வாய்ப்பை அளிப்பார் என்று உங்களால் எப்படி உறுதியாக நம்ப முடிகிறது? உண்மையில் மனம் திரும்புவதை காலதாமதம் செய்கிறவர்களை ஆண்டவர் நோயுற்ற காலத்தில் தண்டித்து நோய் காலத்தில் அவருடைய இருதயங்களை கடினப்படுத்துகிறார். வாழ்நாள் முழுவதும் பரிசுத்த ஆவியின் பேச்சை கேட்காமல் ஆண்டவரை தள்ளி வைத்து விட்டு சாகிற நேரத்தில் மட்டும் அவர் உன்னுடைய உதவிக்கு வருவார் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? இத்தனை காலம் ஆண்டவர் பேசியதை கேட்காமல் காலத்தை வீணடித்திருப்பதால் இன்னும் ஒரு சந்தர்ப்பம் மனம் திரும்ப கிடைக்காமலேயே போகலாம் என்பதை நினைத்து பாருங்க. இந்த காரணங்கள் எல்லாம் ஒருவரை உடனடியாக மனம் திரும்ப வேண்டும் என்று வலியுறுத்துகின்றன. உடனடியாக மனம் திரும்புவதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறாரே தவிர சாக போற நேரத்தில் மனம் திரும்புவேன் என்று திமிரோடு சொல்லுவதை அல்ல. உண்மையெல்லாம் அப்படி சொல்லுவதற்கு பெயர் திமிர் தான். ஆகவே இந்த சாகர தருவாயில மனம் திரும்பலாங்கிற நம்பிக்கையை விட்டுருங்க. அதுக்கு எந்த விதமான ஒரு கேரண்டியும் வேதம் கொடுக்கவில்லை. வேதம் சொல்லுவதெல்லாம் இது இப்போது இந்த நேரமே கிருபையின் காலம், மனம் திரும்பு, அதை தள்ளி போடாதே என்பதுதான். இப்ப என்னுடைய பயன்பாடுகளுக்கு வருவோம். இதுல இருந்து நாம பார்க்க வேண்டிய சில படிக்க வேண்டிய பாடங்கள் இருக்கு. முதலாவது, இதுவரை மனம் திரும்பாமல் கிறிஸ்துவை தள்ளி வைத்து வாழ்ந்திருக்கிறீர்களா? அந்த பாவத்தை நீங்க தொடர்ந்து செய்யாதீர்களோ கிறிஸ்தவர்களாக இல்லாமல் இருக்கிறவர்கள். ஏற்கனவே உங்களில் இருக்கும் பாவமே உங்களுக்கு நித்திய நரகத்தை கொடுக்க போகிறது. அதோடு தொடர்ந்து பாவங்களை சேர்த்து கொண்டே போகாதீர்கள். இப்போதே மனம் திரும்பினால் ரட்சிப்பும் பரலோகமும் இன்றைக்கே உண்டு என்கிறார் ஆண்டவர். தள்ளி போடுவது ஆபத்தை தான் கொண்டு வரும். அது உலக விஷயமா இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய விஷயமாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் எதிர்பார்ப்பது, நீங்க செய்ய வேண்டும் என்று கேட்பது உடனடியாக மனம் திரும்புவதைத்தான். இரண்டாவது, கிறிஸ்தவர் என்று பெயர் வைத்துக் கொண்டு, அதாவது இந்த நாமினல் கிறிஸ்டியன்ஸ், பெயர் கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க கிறிஸ்தவர் என்று பெயர் வைத்துக் கொண்டு எப்போதோ எடுத்த ஞான ஸ்நானத்தையும் வெறும் பிஷப் மேலும் சபை பிரிவு மேலும் நம்பிக்கை வைத்து அதெல்லாம் பரலோகம் கொண்டு போய்விடும் என்று பரிசோயர்களைப் போல வாழ்ந்து வருகிறீர்களா? உண்மையில் உங்களுக்கும் சபைக்கு போகாத ஒரு இந்துவுக்கும் இடையில் பெரிய வித்தியாசமே இல்லை. ஒரு இந்து சபைக்கு போகாமல் சிலையை வணங்கி பாவத்தில் இருக்கிறான். நீங்கள் சபைக்கு போய் போலி வாழ்க்கை வாழ்ந்து பாவத்தில் தொடர்கிறீர்கள். ஒரு இந்துவை விட உங்களுக்கே நியாய தீர்ப்பு அதிகமாக இருக்கிறது, தெரியுமா? எப்படின்னு கேக்குறீங்களா? இந்து அறியாமையினாலே சத்திய அறிவில்லாமல் பாவியாக நிற்கிறார். நீங்கள் சத்தியத்தை காதால கேள்விப்பட்டு அறிந்திருந்து சபைக்கு போய் மனம் திரும்பாமல் போலி வாழ்க்கை வாழ்ந்து நடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்துவை விட உங்களுக்கு நியாய தீர்ப்பு நாளில் அதிக தண்டனை காத்திருக்கிறது. வேதம் என்ன சொல்லுகிறது? எவனுக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவனிடம் அதிகமாக எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து கடித இருதயத்தோடு போலியாக கிறிஸ்தவன் என்று உங்களை தப்பாக எடை போட்டு வாழாமல் இன்றே கண்ணீரோடு மனம் திரும்பி ரட்சிப்புக்காக இயேசுவை விசுவாசிங்க. அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். உண்மையா ஒரு நாளாவது கிறிஸ்தவனா மனம் திரும்புதலோட வாழ்ந்து இறக்கிறது பெட்டர், பல வருஷங்களுக்கு போலித்தனமாக சபைக்கு போய் இருதயம் மாற்றப்படாமல் இருக்கிறத விட. மூணாவது, இப்பொழுது நான் விசுவாசிகளுக்கு சொல்ல போகிறேன், நீங்க மெய் விசுவாசிகளாக இருந்தால் நிச்சயம் உங்களுக்கு பரலோக கிரீடம் காத்திருக்கிறது. ஆனால் விசுவாசித்தும் தொடர்ச்சியான மனம் திரும்புதலை தள்ளி வைத்து வாழ்க்கையில் அசிங்கங்களோடு வாழ்ந்து வருவீர்களானால் பரலோக கிரீடம் கிடைக்கும் என்று உங்களால் சமாதானத்தோடு வாழ முடியாது. தன் ஆலயத்தை இஸ்ரவேலர்கள் அசிங்கப்படுத்தியதனால் ஆண்டவரின் பிரசன்னம் அந்த ஆலயத்தை விட்டு அகன்றது. அந்த ஆலயத்தையும் இறுதியில் ஆண்டவர் அழித்தார் என்று வாசிக்கிறோம். நம்முடைய இருதயம் பரிசுத்த ஆவியின் ஆலயம் என்கிறது வேதம். அது உண்மையிலேயே பரிசுத்த ஆவியின் ஆலயமாக இருந்தால் அதை ஒவ்வொரு நாளும் மனம் திரும்புதலின் மூலம் சுத்தப்படுத்தி தூய்மையாக அல்லவா வைத்திருக்க வேண்டும். அது ஏன் கலைகள் பெருகி போய் குப்பைகள் அதிகரித்து அசுத்தமாக இருக்கிறது? பரிசுத்தாவியை துக்கப்படுத்துவது எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுமா? நீங்கள் என்னென்ன பாவங்களை செய்து மனம் திரும்பாமல் இருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியாமல் இருக்காது. அது ரகசியமாக பார்க்கக்கூடாதவைகளை பார்க்கிற பாவமாக இருக்கலாம். வியாபாரத்தில் நீதி இல்லாத முறையில் நடந்து பணம் சேர்க்கிற பாவமாக இருக்கலாம். கை சுத்தம் இல்லாத பாவமாக இருக்கலாம். உலக ஆசையத்தில் இருதயத்திலே பெருகி போன பாவமாக இருக்கலாம். குடும்பத்தை கவனிக்காத பாவமாக இருக்கலாம். மனைவி மீது அன்பு காட்டாமல் புறக்கணிக்கின்ற, மனைவியை துன்புறுத்துகிற பாவமாக இருக்கலாம். பிள்ளைகளை அடித்து துன்புறுத்துகிற பாவமாக இருக்கலாம். உலகத்து மனிதர்களோடு அதிகம் உறவு வைத்து கேலித்தனத்தில் ஈடுபடுகின்ற பாவமாக இருக்கலாம். குடித்து வெறித்து இருதயத்தையும் சரீரத்தையும் நாசப்படுத்தி சாட்சி இழந்து வாழ்கிற பாவமாக இருக்கலாம். வாலிப வயதில் இருந்து உணர்வுகளை கட்டுப்படுத்தி பரிசுத்த ஆவியின் வழியில் நடக்காமல் உலகத்து போக்கிலே போகிற பாவமாக இருக்கலாம். போதகர்களாக இருந்தால் எத்தனையோ பாவங்களை அவர்களும் கூட செய்து வரலாம். அகம்பாவம் பெருமை இருதயத்தில் குடிகொண்டு தாழ்மை இல்லாமல் நாக்கையும் சரீரத்தையும் கட்டுக்குள் வைத்திருக்க முடியாத ஒரு பாவமாக இருக்கலாம். பிரசங்க போதக ஊழியத்தை ஆவிக்குரிய தாழ்மையோடு செய்யாமல் வாழ்க்கையில் அசிங்கங்களை தொடர்ந்து செய்து சாட்சி இல்லாத கடமைக்காக பணி செய்து வருகிற பாவமாக இருக்கலாம். தொடர்ந்து மனம் திரும்பி எல்லா அசிங்கங்களுக்கும் முடிவு கட்டி ஆவியின் சந்தோஷத்தை அன்றாடம் அனுபவித்து வராத விசுவாசி மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கிறான். நீ சத்திய விலகலை சந்திக்க போகிற நாள் வெகு தூரத்தில் இல்லை என்கிறது வேதம். அதுக்கு தான் எபிரேயர் நிருபமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லுகிறது? தொலைவில் வெறும் பெரிய பள்ளத்தாக்கு ஒன்று இருக்கிறது என்று தெரிந்தோம். அந்த வழியில போய் விழுந்து நரகத்துக்கு போகணுமா? நீதிமொழிகள் 28:13 என்ன சொல்லுகிறது தெரியுமா? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இது விசுவாசிக்கு சொல்லப்பட்டதுதான். தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். எப்படி மறைக்கிறான்? அதை அவன் பாவமா பார்க்கறதில்லை. முதல்ல வாட்சன் சொன்ன பாவத்தை பாவமாக பார்க்கிறது அவனிடத்துல இல்லை. மனம் திரும்புதல் ஒண்ணு. அது பாவத்தை அவன் பாவமா பார்க்காவிட்டால் என்ன செய்வான்? ஏதாவது சாக்கு போக்குகள் செய்து அது பரவாயில்லன்னு மற்றவங்களை நினைக்க வைக்க பார்ப்பான். அது முத்தி முத்தி போய் அவனை உருசரிக்க வைக்கும் கடைசியில். அதுதான் அந்த பாவம் செய்யும். அதனால பாவத்தை ஒரு காலமும் நீ முழுசா சோத்துல முட்டைய போட்டு மறைச்சு வைக்கிறது மாதிரி மறைச்சு வைக்க முடியாது. அது ஒரு நாள் வெளியே வரத்தான் செய்யும். நீங்களே ஒரு போதகரா இருந்தா அது உங்களை மட்டும் அழிக்காது, உங்க குடும்பம் உங்க சபையும் நாறி போக செய்துவிடும். யார் என்ன சொல்லுவார்கள் என்றெல்லாம் கவலைப்படாமல் ஆண்டவருடைய மனசை கஷ்டப்படுத்தி வாழ்ந்து வந்திருக்கிறேனா என்று நினைத்து அவரை தொடர்ந்து துக்கப்படுத்தாமல் சங்கீதம் தாவீது 53 சொன்னவற்றை போல கர்த்தரிடத்தில் சொல்லி மனம் திரும்பினால் ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். செய்வீர்களா? நீங்கள் நம்புகிற ஒரு நண்பரோடு அல்லது உங்களுடைய மனைவியோடு இன்னொரு போதகரோடு உடனடியாக பேசி உங்களை நீங்க திருத்திக்கணும். மனம் திரும்பி வாழ்கிற வாழ்க்கைக்கு தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அச்சிப்பை தந்திருக்கும் ஆண்டவர் நமக்கு எதை தரவில்லை, தொடர்ந்து மனம் திரும்பி வாழ்வதற்கான அனைத்தையும் அவர் தந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியையே நமக்கு தந்திருக்கிறார். அவர் இல்லாமல் ஒரு விசுவாசி மனம் திரும்ப போவதில்லை. அவருடைய உதவியோடையே அவன் மனம் திரும்ப போகிறான். பாவத்தை வெறுத்து அழித்து மனம் திரும்புகிற இருதயத்தையே ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அந்த இருதயமே பாவத்தில் தொடர்ந்து சந்தோஷம் அடைந்து கொண்டிருக்காது. அதெல்லாம் அவங்களுடைய இருதயத்துல பதியும்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்தரும் ஆண்டவருடைய மனதை நோக பண்ணாமல் மனம் திரும்பி அவரோடு உங்களுடைய உறவை நீங்க புதுப்பித்துக் கொள்ளணும். திருந்தாதவன், திருந்த மறுக்கிறவன் ஒருவன் மட்டும்தான், அவிசுவாசி. அவன் மட்டும்தான் திருந்த மறுப்பான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்பு, மனம் திரும்பு. அநியாயமாக உன்னுடைய வாக்கை கெடுத்துக் கொள்ளாதே, உடனடியாக மனம் திரும்பு, ரட்சிப்பின் சந்தோஷம் உனக்கு கிடைக்கும்னு சொல்றார் ஆண்டவர். ஜெபம் பண்ணுவோம். அன்பும் கிருபையும் உள்ள எங்கள் தேவனே, வாட்சனுடைய நூலில் இருந்து எங்களுடைய இருதயங்கள் எல்லாம் அசைக்கும்படியாக எவ்வளவோ விஷயங்களில் எங்களுக்கு கற்று தந்திருக்கிறீர், நினைவுபடுத்தி இருக்கிறீர். கல்லான இருதயத்தை நீர் மட்டுமே இலகுவானதாக செய்யக்கூடிய ஆண்டவர், அந்த இருதயம் அப்படி இலகுவான விதத்தில் ஆவிக்குரிய விதமாக மாற்றப்பட்டிருந்த பொழுதும் கூட அது தொடர்ந்தும் தன்னுடைய ஏமாற்றுத்தன்மையை வெளிக்காட்டி நம்மை வஞ்சிக்கிற இருதயமாக இருக்கிறது என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, இருதயத்தின் வஞ்சகத்துக்கு இடம் கொடுத்து விடாமல் எங்களை காத்துக் கொள்ள தேவையான எல்லாவற்றையும் தந்திருக்கிறீரே. ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை மன்னியும், எல்லா பாவங்களுக்கும் மனந்திரும்புதலை நாம் அடையும்படி நீர் கிருபை பாராட்டும். பாவத்தில் தொடர்ந்து வாழ்ந்து விடாதவர்களாக நாம் இருக்க நீர் கிருபை பாராட்டும். உங்களை அறியாதவர்கள் இவர்கள் மத்தியில் இருந்தால் அவர்களோடும் பேசும் ஆண்டவரே. அவருடைய பாவ வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கட்டி உங்களுடைய ஆவியின் கிருபையால் அவர்கள் ரட்சிப்பை அடைய நீர் கிருபை பாராட்டும். தொடர்ந்து எங்களை இத்தனை வாரங்களாக நீர் வழிநடத்தி வந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்றும் கூட நீர் என் மத்தியில இருந்து என்னோடு பேசியிருப்பதற்காக ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே கேட்டு ஜெபிக்கிறோம், ஆமென்.